நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம தினந்தோறும் நாளிதழ்களில் பாக்குறோம், டிவி ரேடியோல கேட்கறோம் எய்ட்ஸ் பத்தி நிறைய கேட்க கேட்க அந்த விழிப்புணர்வு அதிகமா தான் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் எண்ணிக்கையும் அதிகமா தான் போய்கிட்டு இருக்குது. இது ஏன் இப்படி, இதற்கான காரணங்கள், தடுப்பு முறைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி பால்வினை நோய்த்துறை பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம சந்தேகங்களை அவங்க கிட்ட தெளிவுபடுத்தலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நிறைய தெரிஞ்சாச்சு நம்ம எய்ட்ஸ பத்தி. இருந்தாலும் நோய் வந்து அதிகமாகதான் போய்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிங்களேன், எங்க இது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க.
எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல தெரிய வந்தது வந்து அமெரிக்காவில் 1981 ஒரு 5 ஆண்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. 5 பேரும் ஆண்களோடு ஆண்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு வியாதிகள் வந்திருந்தது. நிமோனியாவில் ஒன்று, வித்தியாசமான ஒரு புற்றுநோய் தோலில். வழக்கத்துக்கு மாறாக வியாதிகள் படம் எடுத்திருப்பதால் பிரச்சனை என்னன்னு ஆலோசிச்சு பார்த்தாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து அவங்களுக்குடைய வெள்ளையணுக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். இப்போ இவங்க ரெண்டையும் முடிச்சு போட்டு இந்த பழக்கத்தினால இவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு கிரிட்னு பேர் வச்சாங்க. கே ரிலேட்டட் இம்யூன் டெபிஷியன்சி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதற்கு பிறகு அவனுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்தது, இது வியாதியை இது மட்டும் கிடையாது, ஆண் பெண் உறவுலையும் வரலாம், குழந்தைகளுக்கு வரலாம், ரத்தம் கொடுப்பதால் வரலாம், ஊசினால வரலாம்னு ஒவ்வொரு விஷயமா ஒரு வருஷம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இப்ப நிறைய தகவல்கள் வந்தது. அப்புறம் அந்த 4 விஷயங்களை கண்டுபிடிச்சு முடிக்கும் போது ஒரு 16 நாடுகளில் இந்த வியாதி காணப்பட்டது. இந்த வியாதியை உண்டாக்குறது யாரு, வைரஸா பாக்டீரியாவா அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கினாங்க. அது 1983 டிசம்பர்ல அமெரிக்காவில் ராபர்ட் கேலோன் ஒருத்தரும் பாரிஸ்ல மாண்டாக்னியர்னு ஒரு ஆளும் சைமல்டேனியஸா கண்டுபிடிச்ச வைரஸ், ரெண்டு பேரும் வித்தியாசமா பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து HIV பெயர் சூட்டப்பட்டது. இது அங்க நடந்தது. அப்புறம் நம்ம ஊர்ல இந்தியாவில எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1986 இங்கேயும் ஒரு 5 நபர்களை கண்டுபிடிச்சோம். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் உள்ள மருத்துவ மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அந்த 5 பேர் கண்டுபிடிச்சோம். பட் இங்க 5 பேர் வந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் ஒரு அரவாணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு தொடர்கதை ஆகிப்போச்சு, இன்னைக்கு எல்லா இடத்திலையும் காணப்படுகிறது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல்ல கண்டுபிடிச்சா கூட தமிழ்நாடு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பேசப்படவே இல்லை. நம்ம அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவை தான் கையை காமிச்சோம், லாரி டிரைவர் ஃப்ரம் மகாராஷ்டிராங்கிற மாதிரி கையை காமிச்சோம். ஒருத்தருக்குமே தமிழ்நாடு பத்தி மறந்தே போயிட்டாங்க. அப்புறம் 96 திரும்பவும் என்ன நடந்ததோ தமிழ்நாடு வந்து முதலாவது இடத்துக்கு வந்துருச்சு, உலக அளவில் பேசக்கூடிய அளவுக்கு வந்து. அப்புறம் அதுக்கு தாம்பரத்தில் தனி மருத்துவ மையம் அமைக்கப்பட்டது, எல்லாம் ஒரு சரித்திரமாக போச்சு. 2006 வரை தமிழ்நாடு முதலிடத்தில் தான் இருந்தது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம தான் வச்சிருந்தோம். அதற்கு பிறகு அரசாங்கம், NGOs, பாசிட்டிவ் மக்களுடைய கூட்டமைப்புகள், NSS போன்ற அமைப்புகள், ரெட் கிரிப்பன் கிளப்பு, யூத் ரெட் கிராஸ் நிறைய செயல்பாடுகளில் இறங்கி தமிழ்நாடு இப்பொழுது வந்து 9வது இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது, கீழே போயிருச்சு.
இது வந்து ஒருத்தருக்கு எய்ட்ஸ் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் தெரிய வரும், அறிகுறிகள் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இந்த வியாதியில் உள்ள பெரிய ப்ராப்ளமே வந்து இது உடனே தெரியாது. உள்ளே இந்த கிருமி நுழைந்து ஒரு 10-12 வருஷங்கள் ஆகும். அதுக்கு பிறகுதான் அந்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போகும்போது இவங்களுக்கு ஒவ்வொன்றாக அடையாளம் தெரிய வரும். அடையாளங்கள் என்று பார்த்தாலுமே நிறைய அடையாளங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரணமான வியாதிகளுடைய அடையாளங்கள் தான் இருக்கும். அவங்களுக்கு வித்தியாசமா புதுசா தெரிய போறதில்ல. குறிப்பாக எய்ட்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப 14 வருஷம் 13 வருஷத்துக்கு பிறகு நம்ம சில அடையாளங்களை கூட்டமைப்பாக வைத்திருக்கிறோம். இந்த வியாதியுடைய பேரே தான் அக்வைர்டு இம்யூனோ டெபிஷியன்சி சிண்ட்ரோம்னு வச்சிருக்காங்க. ஏற்றுப்பெற்ற எதிர்ப்பு சக்தி குறைவின் அடையாளங்கள் சிண்ட்ரோம்னு அடையாளங்களுடைய தொகுப்பு தான், வியாதி கிடையாது இது. ஏன்னா இதுக்குள்ள நிறைய வியாதி வருது, ஒரு வியாதி கிடையாது. அதனால்தான் அந்த தொகுப்புங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கிறோம். அதை நாமாக பெற்றுக்கொள்வது, பெரும்பாலும் நாமாக பெற்றுக்கொள்வது. அந்த அடையாளங்கள் தெரியலன்னா கூட இந்த ஆளால மற்றவங்களுக்கு வியாதி பரவும், அதுதான் இதுல உள்ள கொடூரம். அவருக்கும் தெரியாது, பாக்குறவங்களுக்கும் தெரியாது. இதை சரியாக பரிசோதிச்சாம இவர்கிட்ட ஒரு ரத்தம் எடுத்து கொடுத்தாங்கனாலோ, இவர் ஊசியை மற்றவர்கள் பயன்படுத்தினாலோ மற்றவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர் தொற்று தன்மை உள்ளவராக இருப்பார், ஆனால் பார்ப்பதற்கு நார்மலா இருப்பார், அதான் ப்ராப்ளமே. சரி, 12 வருஷத்துக்கு அப்புறம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு. சில கூட்டமைப்புகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்புகள் பார்த்தோம்னா ஒரு காய்ச்சல் ஒரு மாசத்துக்கு மேல எந்த விதமான மருந்துக்கும் அடங்காமல் இருந்தால் சந்தேகப்படலாம். இன்னொன்னு வயிற்றுப்போக்கு. சாதாரண வயிற்றுப்போக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரிப் எல்லாம் போட்டாங்க, நல்ல மருந்து கொடுத்தாங்கன்னா கண்ட்ரோல் ஆயிடும், இவங்களுக்கு குறையாது. மூன்றாவது, ஒரு ஆளுக்கு விடாம காய்ச்சல் வருது, விடாம வயிற்றுப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, என்ன சாப்பிட்டாலும் அப்சார்ப் ஆகாது, ஜீரணம் ஆகாதனால் மால் நியூட்ரிஷன் சொல்றோம். அது ஜீரண கோளாறுனாலையும் வரலாம், புண்கள்னால வரலாம், வியாதினாலேயும் வரலாம். இவங்களுக்கு வந்து எடை குறைய ஆரம்பிக்கும். எடை குறைதல்னாலும் 10% திடீரென்று குறைய வேண்டும். சாதாரணமா 1/2 கிலோ 1/4 கிலோ குறைஞ்சா பயப்பட தேவையில்லைங்கிறோம். இந்த மூன்றுல ஏதாவது 2 இருந்தால் நம்ம சந்தேகப்பட போறோம். இது தவிர சின்னதா சொல்றோம், முக்கியமா இந்தியாவை மாதிரி ஆசிய நாடுகள்ல டிபி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 70% எச்ஐவி நோயாளிகள் நம்ம ஊர்ல இறப்பதற்கு காரணம் டிபி தான். இப்ப டிபி ஒரு அடையாளமா இப்ப எடுத்திருக்கிறோம், அக்கி ஒரு அடையாளமா எடுத்திருக்கிறோம், தலையில பொடுக்கு ஒரு அடையாளமா எடுத்திருக்கிறோம், வாயில காளான், உடம்பு பூரா கொசு கடிச்சா மாதிரி அரிப்பு நிறைய இருக்கும், அது நைட்ல வேர்க்கிறது, இந்த ஒரு சின்ன அடையாளங்கள் ஒரு 6 வைத்திருக்கிறோம். இந்த 3/2 சின்னதுல ஒரு 1 இருந்தால் நம்ம இது எய்ட்ஸ் என்று சந்தேகப்பட முடியும்.
அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாமே 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வர ஆரம்பிக்குமா?
ஆமா, 12 வருஷமாவது ஆகணும், அப்பதான் தெரிய வரும்.
சரி, இப்ப இந்த 12 வருஷத்துக்கு இடையில ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸ் தாக்கப்பட்டிருக்குன்னு வைங்க, ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் இயர்ல கல்யாணம் ஆகுது, அப்ப அவருக்கு தெரியாது இல்லையா? அப்ப குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் தாக்கும் அபாயம் இருக்கிறதா?
கண்டிப்பா இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கண்டிப்பா 30% வரை வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறோம். இவர்கிட்ட இருந்து முதல்ல மனைவிக்கு செல்ல வேண்டும், மனைவிட்டு இருந்து குழந்தைக்கு வரணும். 30-40% வாய்ப்புகள் இருக்கிற அந்த குழந்தைக்கு வருவது, ஏன்னா இவருக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது பெரும்பாலும் எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பெண் வந்து கர்ப்பிணி ஆகும்போது கட்டாயமாக இப்ப பரிசோதனை செய்யறோம், அதுல கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் அவரையும் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வழக்கமா நடக்குது. இப்போ அது வந்து ஒரு கொடூரமான செயல், அந்த குழந்தை ஒரு தப்பும் பண்ணாம, அந்த பெண்மணி ஒரு தப்பும் பண்ணாம அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த வியாதியை ஒரு நபர் மூலமா. அதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியல, அதான் ப்ராப்ளம்.
அதாவது ஜாதகம் பாக்குற மாதிரி ரத்த பரிசோதனையும் செய்து கொள்றது நல்லது அப்படின்றீங்க.
11வது பொருத்தமா வச்சுக்கலாம்.
சரியா சொன்னீங்க. இப்ப எய்ட்ஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு இன்னொரு தவறான கண்ணோட்டம் என்னன்னா, தவறான உறவு முறைகள்ல ஈடுபட்டாதான் எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஆனா அதையும் மீறி கூட எய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது என்னென்ன வழிமுறைகள் சொல்லுங்க டாக்டர்?
இந்த எச்ஐவி எப்படி பரவுது அப்படின்னு கேட்டோம்னா, பெரும்பாலான நேரம் அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத உறவு அப்படிங்கிறோம். பாதுகாப்பு இல்லாத உறவுன்னு நம்ம சொல்றது எதை சொல்றோம்னா, கணவன் மனைவி இல்லாமல் வேற எந்த உறவாக இருந்தாலும் அது பாதுகாப்பு இல்லாதது. ஏன்னா இப்ப நிறைய இப்ப கல்ச்சர் மாறிட்டு வருது, நம்ம கூட வேலை பார்க்கறவங்க இல்ல தெரிந்தவர்கள் வசதி படைத்தவர்கள் அப்படின்னா அது வந்து பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். போன வாரம் ஒரு நபரை பார்த்தேன்னா, மருத்துவமனைக்கு வந்தவர்கிட்ட கேள்வி கேட்டோன்னா, அவர் சொன்னது இதுதான், சார் நான் மோசமான தவறான இடங்களுக்கெல்லாம் போறதே கிடையாது, ஒரு 2 பேரு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க கூட மட்டும்தான் எனக்கு தொடர்பு அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய எண்ணம், அவங்க பணமானவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், டீசென்டானவங்க, அதனால அவங்கள்ட்ட வியாதி இருக்காது என்று. இவருக்கு தெரியாத விஷயம், அவர்களுடைய கணவன் எப்படிப்பட்ட ஆளும் தெரியாது, இவங்களே எப்படிப்பட்ட ஆளும் தெரியாது, இவங்க இவரை தவிர இன்னொரு ஆள் கூட தொடர்பு வைத்திருக்கிறாரு தெரியாது. இது ஒரு மாதிரி டபுள் டேஞ்சர்ல மாட்டிட்டு இப்ப எப்படி சார் எனக்கு வியாதி வந்தது அப்படின்னு அவருடைய சந்தேகம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. கதைன்னு கேட்டோம்னா நிறைய பேர்கிட்ட கதை கேட்கிறோம் நம்ம, நிறைய பேர் வித்தியாசமான கதைகள் சொல்கிறார்கள். அப்ப எப்படி பரவுதுன்னு பார்த்தா, 1, பாதுகாப்பு இல்லாத உடலுறவு முக்கியமாக. ஆனா எல்லாரும் அதைத்தான் பெருசா பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ப்ராப்ளமே இந்த வியாதியை பத்தி ப்ராப்ளம் என்னன்னா, இந்த முதல் தகவல் வந்து உடல் உறவை பற்றியதாக இருந்தது. அமெரிக்காவாகட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளிலையும் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு தவறான பாதுகாப்பு இல்லாத உடலுறவு இருந்தது. அதை முக்கியமா வச்சுட்டு இந்த வியாதி வந்தவர்கள் எல்லாம் தவறானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட அடுத்தது பார்த்தோம்னா, பரிசோதனை செய்யாத ரத்தம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப எல்லாம் பரிசோதனை செய்யாம கொடுக்கறதில்ல. எனக்கு ஈரோடுல இருந்து ஒரு பெரிய வசதி படைத்தவர் ஒருவர் கார்ல சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த டிரைவர்ட்ட நீ வண்டி கொண்டு வா, நான் பஸ்ல வரேன்னு ஏறாரு. பஸ்ல ஏறும்போது வழுக்கி விழுந்து பின்னாடி வந்து ஒரு ஆட்டோக்காரன் கால ஏத்திட்டான், கால் எலும்பு முறிந்து விட்டது. அந்த எலும்பு முறிந்ததுனால பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அவருக்கு ரத்தம் ஏற்றப்பட வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி. அப்போ அவருடைய மருமகனே கொடுக்கறாரு, மகளை திருமணம் புரிந்த மருமகன் வந்து ரத்தம் கொடுக்கறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் செய்த என்ன விஷயம், மருமகன் தானே கொடுக்கறாருன்னு அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கல, கொடுத்துட்டாங்க. கொடுத்திருந்தாலும் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் கேள்வி கேட்கலன்னு சொல்லா, டெஸ்ட் பண்ணும்போது இந்த மருமகன் வந்து 15 நாட்களுக்கு முன்னாடி மருமகன் கோவா சென்றிருக்கிறார். கோவா சென்று 3 நாட்களில் 6 பெண்களுடன் உடல் உறவு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு போனது டூர். இங்க வந்தா மாமனாருக்கு அடிபட்டுருக்கு, ரத்தம் கொடுத்துட்டாரு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நார்மலா இருக்கு, ஏத்திட்டாங்க. இது நடந்து ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு மருமகனுக்கு வயிற்றுப்போக்கு வந்தது, இன்னொரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா அவருக்கு எச்ஐவி இருக்கிறது என்று தெரிய வந்தது. அப்போ அவர் கொடுத்த தகவல், ஐயோ நான் மாமனாருக்கு நான் தானே ரத்தம் கொடுத்தேன். மாமனாருக்கு டெஸ்ட் பண்ணாங்க, மாமியாருக்கு பார்த்தாங்க, அவங்களுடைய மனைவி வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க அந்த டைம்ல, அந்த குழந்தை இறந்து பிறந்தது, மாமியார் நிமோனியால பிறந்தாங்க. இப்ப அந்த அவரும் மருமகன் 2 ஆண்கள் மட்டும் அந்த வீட்டில் உயிரோடு இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ரத்தம் பரிசோதனை செய்யப்படுகிறது அல்லது கட்டாயமாக செய்யப்படுகிறது. நிறைய இடங்கள்ல என்னதுன்னா ரத்தம் டெஸ்ட் பண்ணாங்க, நெகட்டிவ்னா பிளட் கொடுத்துறாங்க, எச்ஐவி இல்லை சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. சில சமயம் இவரிடம் கேள்வி கேட்பது அவசியமானு தோணுது. முதல் முறையாக, குறிப்பாக முதல் முறையாக ரத்தம் கொடுக்காதவங்கிட்ட, நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி தவறான வழிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா, போதை மருந்து பழக்கம் உண்டா, ஏதாவது கேட்டு அதை எலிமினேட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். சோ இவங்க வந்து ரெண்டாவது குரூப். மூன்றாவது நாங்க பண்றது, டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். இப்ப பெரும்பாலும் டிஸ்போசபிள் சிரிஞ்சு நிலை தான் பயன்படுத்தும். சில கிராமங்களில் என்ன பழைய பழக்கம் இருக்கிறது, இப்ப அதை சுத்தம் செய்யாமல் ஸ்டெர்லைஸ் பண்ணாம அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மணிப்பூர் தான் தமிழகம் விட்ட முதலிடத்தை பிடித்திருக்கிறது. யாருன்னு பார்த்தா மணிப்பூர். மணிப்பூருக்கு ஏன் சின்ன ஊர், அங்க வந்து இந்தியாவிலேயே முதலாவது மாநிலமாக திகழ்கிறது எச்ஐவியில. காரணம் போதை மருந்து பழக்கம். இன்னைக்கு 18-45 வரை உள்ளவர்களில் 18% எச்ஐவி நோயாளிகள் மணிப்பூர்ல. தமிழ்நாடுல வந்து 0.03%, அதாவது 10,003 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அங்க 18 பேர் இருக்காங்க 100க்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு ஊசியில மருந்து எடுத்துக்கிறார்கள் மொத்தமாக போதை மருந்தை 15-16 பேர் ஷேர் பண்றாங்க. நீடிலையும் மாத்துறதில்ல, சிரிஞ்சையும் மாத்துறதில்ல. சோ அது வேகமாக அங்கேயே பரவி வருகிறது. இந்த பழக்கமும் இப்ப நிறைய இடங்களில் பரவி வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவை மாவட்டத்திலே எனக்கு 2 மாணவர்கள் வந்தாங்க, எனக்கு இந்த பழக்கம் இருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு வந்தாங்க. மணிப்பூர்ல மட்டுமில்லை, மற்ற மாநிலங்களிலும் இந்த போதை மருந்து பழக்கம் அதிகமாக. இப்ப நம்ம அதுக்கு ரெடி ஆகணும், இங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு கர்ப்பிணி பெண்கள் எச்ஐவி இருந்ததுன்னா 30-40% வருவதற்கு வாய்ப்பு. இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சது. அடுத்த ஒரு குரூப் இருக்கு, வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லுவோம். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கறது. குழந்தை 70% தப்பி பிறக்கலாம், அந்த தப்பி பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா 15% வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முத்தமிடுதல், அந்த முத்தமிடுறவருக்கு வாயில நிறைய எச்ஐவி இருக்கணும், வாங்குறவருக்கு வாயில புண் ஏதாவது இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பச்சை குத்துறது ஒரு சின்ன தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டி. அப்புறம் எங்களுக்கு மருத்துவ துறையில இருக்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், ரத்த நீடில் கை குத்தலாம், ரத்தம் படலாம், பிரசவம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். இதை விட்டு சராசரி மனிதனுக்கு கூட வரலாம். ஒரு சாலையில போய்கொண்டிருக்கிறார் ஒருத்தர், அங்க ஒரு விபத்து நிகழ்கிறது, அவரை காப்பாற்றலான்னு போறாரு. அந்த ஆளுக்கு எச்ஐவி இருக்கும், இவருக்கு கையில ஏதாவது புண்கள் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் சயின்ஸ் ஞாபகத்துக்கு வராது. இவர் மனிதாபிமான அடிப்படையில போய் ஹெல்ப் பண்ண போவாரு, இவருக்கு அப்புறம் வாங்கிக் கொள்வார். சோ இதெல்லாம் சின்ன சின்ன பாசிபிலிட்டி. அது மாதிரி போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியை கொண்டு போறாங்க, புதைக்கப்பட்ட பாடியை எடுத்து கொண்டு வராங்க, தூக்கில விழுந்தவங்களை இறக்கி கொண்டு போறது, இந்த மாதிரி எச்ஐவி நோயாளிகள் அடிபட்டவர்களை கொண்டு போறாங்க. அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு சின்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இதே தவிர வேறு வழிகளில் வராது. நிறைய பேர் கேட்கற கேள்வி, சார் கொசு கடிச்சா வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய இடங்கள்ல கேட்கறது. கொசு கடிச்சா வராது அப்படிங்க. காரணம், கொசு கடிப்பதற்கு முன்னாடி எச்சில துப்பும், அந்த துப்புற எச்சில எச்ஐவி செத்து போயிருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம எச்ஐவிக்கு உள்ளே போய் குட்டி போடுவதற்கு வெள்ளையணுக்கள் தேவை, அது கொசு விட்டு கிடையாது. சோ அது போய் உள்ளே போய் பெருக முடியாது, இறந்து விடும். மூன்றாவது, கொசு வந்து ஒரு ஆளை கடிச்சிட்டு இன்னொரு ஆளை கடிக்கணுமானா 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அது முதலில் குடித்த ரத்தம் ஜீரணமானா தான் அடுத்த ஆளை கடிக்கும், அது மனிதனை மாதிரி கிடையாது. இவங்க எப்போனாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. எச்ஐவி உடம்ப விட்டு வெளியில வந்தா 20 நிமிஷத்துக்கு மேல உயிரோடு இருக்காது. சாதாரணமாக 20 செகண்ட் தான், 20 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. அப்போ 1.5 மணி நேரம் அது வெளியில உயிர் வாழ முடியாது. இந்த காரணங்களால கொசு கடிச்சா வராதுங்க. அதே மாதிரி பார்பர் ஷாப், இன்னொரு ஏரியா, பியூட்டி பார்லர், பார்பர் ஷாப் பெரும்பாலான நேரம் அவங்களுக்கு நல்ல ஊசிகள், அந்த மாதிரி சவர பிளேடுகள் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு மேல அவங்க யூஸ் பண்ற அந்த ஆன்டிசெப்டிக் லோஷன், ஷேவிங் கிரீம், அதுல எச்ஐவி இறந்து போயிடும், அங்கேயும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கோவில்களில் மொட்டை அடிக்கிறாங்க, அதுக்கு இப்ப அரசாங்க கோவில்ல பிளேடு கொடுத்துறாங்க. இந்த குடும்ப கோவில்கள் சொல்லி கிராமப்புறங்கள்ல திருவிழா காலங்கள் மொட்டை அடிக்கும் போது சில தியரட்டிக்கலா பாசிபிள் தான், அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே தவிர வேற எதுலயும் வராது. பார்பர் ஷாப்ல, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுல, ஒரே பிளேட்ல சாப்பிடுறது, ஒரே சோப்பை பயன்படுத்துறது, பஸ்ல இடிச்சிட்டு போறாங்க, ட்ரெயின்ஸ் இடிச்சிட்டு போறாங்க, வேர்வே படுறதுனால வருப்போறது இல்ல, பப்ளிக் டாய்லெட்ல வராது, இதெல்லாம் வராது வராதுங்க சொல்றது. சோ இதெல்லாம் எப்படி பரவுங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, மக்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். இங்கேயே ஒரு கல்லூரி மாணவன் எச்ஐவி வரும்போது யார்ட்டன்னு கேட்டாச்சுன்னா, அவங்க அண்ணிக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க அண்ணன் வந்து இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், வெளியில போயிருக்கிறாரு, கல்யாணமாயி ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும் அந்த அவங்க அண்ணனுக்கு. இவன் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு அங்க போனவன், அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அண்ணியோடு ஒரு உறவு ஏற்பட்டது, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது பாசிட்டிவ்ங்கிறது. அதுக்கப்புறம் கேட்டா, அந்த அவங்க அன்னிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேர் கூட தொடர்பு இருந்திருக்கு, அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அண்ணன் பாசிட்டிவ், தம்பி பாசிட்டிவ், எல்லாரும் பாசிட்டிவ் வீட்டில். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது கலாச்சாரம் சீர்கேட்டுக்கு ஒரு அடையாளம், இந்த வியாதியே ஒரு அடையாளமானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது எப்படி வரும் வராதுன்னு பார்த்தோம்.
இதற்குண்டான பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்குது, செலவு, அப்புறம் வைத்தியம் பார்க்க போனா மருத்துவ முறை அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படின்னு எதுவும் இருக்குதா? ஏன்னா சில வைத்தியர்கள் வந்து நாங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், கண்டிப்பா இது முற்றிலும் குணமாக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அந்த வைத்திய முறைகள் பத்தி சொல்லுங்களேன்.
நம்ம தான் இப்ப அடையாளங்கள்லாம் சொல்லும்போது பார்த்தோம், இவங்களுக்கு வரக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய அடையாளம். தலையில போடுகு, டிவி, வயிற்றுப்போக்கு, எல்லாமே வந்து வித்தியாசமான அடையாளங்கள் எதுவுமே இல்லாத ஒரு வியாதி. இப்ப இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பரிசோதனை ஒன்றுதான், ரத்த பரிசோதனையில மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல எலைசான்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, வெஸ்டர்ன் பிளாட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. எலைசாங்கிறது தனியார் பரிசோதனை மையங்கள்ல போனோம்னா 300-400 ரூபாய் ஆகுது, வெஸ்டர்ன் பிளாட் 2000-2500 ரூபாய் வருகிறது. அரசாங்கத்தில் நம்ம இதை இலவசமா பண்றோம், நம்பிக்கை மையம் அப்படின்னு வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு 600 மையங்கள் செயல்படுகிறது, 600க்கு மேலே எல்லாமே இலவசமாக பண்றோம். இது வந்து 3 தடவை இந்த பரிசோதனை செய்யப்படும், உறுதிப்படுத்துவதற்காக 3 தடவை செய்யப்படும். அதனால வந்து நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் இவருக்கு இருக்கா இல்லையா என்பதை. ஒரு நம்பிக்கை மையத்தில் செயல்படுத்திய பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்க வந்து மருந்து தேவையா இல்லையா என்று கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு நம்பிக்கை மையத்திற்கு வரக்கூடியவங்களை வந்து நம்ம வந்து பரிசோதனைக்கு உட்படுத்த போறோம். அவங்களுக்கு 3 முறை பரிசோதனை செய்யப்படும். ஏன்னா சில சமயம் 1 முறை மட்டும் செய்தால் தப்பாக பாசிட்டிவ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம 3 முறை செய்து உறுதிப்படுத்திய பிறகு அவர்களை வந்து இந்த வியாதியை பற்றி பயம் இல்லாமல் எப்படி வாழ்வது, எந்த மாதிரி பணி செய்வது, எந்த மாதிரி சாப்பிடுவது, ரெஸ்ட் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி நமது தகவல்கள் இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் நம்பிக்கை மையம்னு வச்சிருக்கிறோம். இன்னொருத்தர் வராரு, இந்த வியாதி இல்லை என்று சந்தோஷப்படுகிறார், அவருக்கும் நாம நம்பிக்கை கொடுக்க போறோம். வந்தவங்களை மட்டும் நம்ம பேச போறது இல்லை, வராதவங்க நம்பிக்கை செவி இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து இனிமேல் வாழ்க்கையை வர எப்படி நடத்தி செல்ல வேண்டும், இந்த முறை தப்பிவிட்டார் இனிமேல் தவறாமல் இருப்பது எப்படி அப்படிங்கறதுக்கு நம்ம ஐடியா கொடுக்க போறோம், பாதுகாப்பாக இருப்பது எப்படிங்கிறது. அப்புறம் இங்கிருந்து அவங்க அந்த நபர் எங்க போவார் அப்படின்னு பார்த்தா ஏஆர்டி சென்டர்னு ஒன்று இருக்கிறது, கூட்டு மருந்து சிகிச்சை நிலையம். இப்ப மருந்து இருக்கா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, மருந்து இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றோம், ஆனா இங்க மருந்து இருக்குன்னு சொல்றோம். இந்த ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சையில வந்து இன்றைக்கு வந்து இந்த வியாதியை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும், கிருமி குட்டி போடாமல் தடுக்கப் போகிறது, அது அதுக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு மாதிரி. இதனால் அவருக்கு வந்து வெளியணுக்கள் கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை, அவர் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அதுதான் முக்கியமான விஷயம்.
எய்ட்ஸ் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
ஏன் சார் இப்படி பண்றோம்னு பார்த்தோம்னா இதை குணமாக்க மருந்து கிடையாது, நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை இல்லை. அது இந்த வைரஸோட தன்மையை பொறுத்து, இந்த வைரஸ் வந்து உருமாற்றம் அடைந்து கொள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்போம், அந்த மருந்து கொடுக்கும்போது இது வேறு வடிவம் எடுத்திருக்கும், அப்ப அந்த வடிவத்தை வைத்துதான் அந்த மருந்து எல்லாமே வேலை செய்கிறது. இந்த மருந்து ஏமாற்றப்படுகிறது, மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருமாற்றத்தினால நமக்கு வந்து இந்த மருந்தை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த எச்ஐவி கிருமி மற்ற விலங்கினத்தில் வாழாது. நம்ம வழக்கமா எல்லா மருந்தும் டெஸ்ட் பண்றதுக்கு கினிபிக்னு ஒன்று இருக்கு, எலி இருக்கு, அந்த மாதிரி கொடுத்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து சிம்பன்சிங்கிற ஒரு குரங்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். துரதிருஷ்டவசமாக சிம்பன்சி வந்து அழியக்கூடிய விலங்கினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுல பரிசோதனை செய்ய முடியல. அதை விட்டா நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு நார்மலாக இருக்கிற நபருக்கு வந்து எச்ஐவியை உண்டாக்கி அவருக்கு இந்த மருந்தை கொடுத்து பரிசோதனை செய்யணும். அதனால இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிப்பது கடினமான செயலாக இருக்கிறது, தன்னார்வம் உள்ள மனிதர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இன்றைய அளவிலே இதற்கு தீர்வு இல்லை, ஆனால் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மருந்து இருக்கிறது. சக்கர வியாதி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நீண்ட நாள் வாழ முடியும். ஸோ இந்த மருந்து எப்படி சார், விலையெல்லாம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த மருந்து பொறுத்த மட்டும் வெளியில வாங்கினா 2000 ரூபாய் வரை ஆகும் ஒரு மாதத்திற்கு ஒரு ஆளுக்கு. அரசாங்கத்தில் இதை இலவசமாகவே கொடுக்கறோம், பெரியவர்களுக்கும் கொடுக்கறோம், குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கறோம். அது தவிர இன்னொரு இந்த மருந்தில் உள்ள வியப்பான விஷயம் என்னன்னா, அம்மாட்டிருந்து குழந்தைக்கு வரது தடுக்க முடியும் இந்த மருந்தை கொடுத்து. அதுவும் ஒரே ஒரு மருந்து மட்டும் கொடுக்கறோம், வேதனை எடுத்த உடனே, பிரசவ வேதனை எடுத்த உடனே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கும் ஒரு சொட்டு மருந்து கொடுக்கறோம், அந்த குழந்தை இந்த வியாதி இல்லாமல் வளரும். ஸோ அது ஒரு விஞ்ஞானத்தின் சாதனை தான். இன்னும் மருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நம்பிக்கை இழப்பது நல்ல செயல் அல்ல. ஆனால் கண்டிப்பாக இவர்கள் வந்து நிடநாள் வாழ முடியும் இன்றைய அளவில், நாளைக்கு ஒரு மருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்களே சார், சித்த வைத்தியம், யுனானி எல்லாம் நிறைய இதில் கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு நிலைமை நன்றாகி விடுகிறார்கள். ஒரு ஆளுக்கு டிபி இருக்கும், அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த டிபி குணமாயிடும், அந்த ஆள் நல்லாகி வேலைக்கு போறார். இவர்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு நம்ம வியாதியை குணமாக்கி விட்டோம். இவர்கள் குணமாக்கி இருப்பது அதனால் வந்த சந்தர்ப்பவாத நோய்கள் என்று கூறக்கூடிய வியாதிகளை தான். இந்த எச்ஐவி அழிப்பது இல்லை அவர்கள். ஆனால் இந்த எல்லா விதமான மருந்துகள்லையும், சித்த வைத்தியமாகட்டும், ஆயுர்வேதம், ஏதோ வைத்தியம் பண்றாங்கன்னா அந்த வெள்ளையணுக்களை நல்ல முறையில் வைத்திருப்பதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு, அதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஆங்கில மருத்துவத்திலும் இருக்கு, மற்ற மருத்துவங்களையும் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு சிலர் வந்து நாங்கள் குணமாக்கிட்டோம் என்று தவறாக கணக்கெடுக்க, ஆனால் அவர்களுக்கு இந்த வியாதியை பற்றி முழு விவரம் தெரிவதில்லை, இந்த வைத்தியருக்கே, அதனால தவறாக பேசப்படுகிறது.
அதாவது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அவங்களுடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படுது, முறையாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் வாழ்நாளை நீட்டிக்கலாம் சொன்னீங்க. அப்புறம் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, கூட உள்ளவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை அப்படின்னு, என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்னு இருந்துட்டு இருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஒரு விதமான தீண்டாமை. இந்த தீண்டாமைக்கு காரணம் பெரும்பாலும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களா தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல தொழுநோய் இதே மாதிரிதான் ஆச்சு. காரணம், டாக்டரை தொட்டு பாவதற்கு பயந்தார். அந்த தொட்டு பார்க்க பயந்த உடனே வெளியிலிருந்து பாக்குற நபர்கள், டாக்டருக்கே பயம்னா இந்த வியாதி மோசமான வியாதி. அதே நிலைமைதான் நமது வியாதிக்கும் ஏற்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க, HIV-னா இந்த ஆள் மோசமான ஆள், இவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அப்புறம் நமக்கு ஒட்டுக்குச்சுன்னா நம்ம செத்துப்போம், நம்மள ஊர்க்காரங்க மரியாதையை பார்க்க மாட்டாங்க. இதுதான் பயம். இந்த பயம் வந்து எல்லா மக்களிடத்தையும் தொட்டிக்கொண்டு இன்றைக்கு HIV வந்து ஒரு தீண்டத்தகாத வியாதியா மாறிவிட்டது. நம்முடைய கேள்வி எல்லாம் ஆண்களாகட்டும், அதுலயும் வேற விதத்தில் வியாதி வாங்கினவங்க இருக்காங்க. பெண்கள் 95% தவறே செய்யாமல் வாங்குறாங்க, குழந்தைகள் 100% தவறே செய்யாம, இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி வைப்பது நியாயமானதா, அப்படி ஒரு கேள்வி எடுத்தான் செய்யறது. என்ன கேட்டால், சாதாரணமான நடைமுறை பழக்கங்கள்ல வராத மனித சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளே நுழையக்கூடிய ஒரு வியாதியை நாம் ஏன் வித்தியாசமாக பார்க்க வேண்டும்? இல்ல, நிறைய பேருக்கு இது ஒரு உயிர்கொல்லி அப்படிம்பாங்க இன்னொரு கூட்டமான மக்கள், அதனால எங்களுக்கு பயமா இருக்காங்க. இன்றைக்கு எந்த வியாதியும் உயிரை எடுக்கவில்லை. உங்களுக்கு ஜலதோஷம் வந்தா கூட அது நிமோனியாவாக மாறி உயிர் போகலாம் 7 நாள்ல. டைபாய்டு வந்தா 2 வாரத்துல இன்டஸ்டைன்ல ஓட்ட விழுந்து செத்து போலாம். யாராவது டைபாய்டுக்கு பயப்படுறாங்க. அப்ப ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, இதுக்கு மருந்து இல்லை. அப்போ ஒன்று, இதை பற்றிய தகவல்கள் சரியாக தெரியாததுனால தீண்டாமை. ரெண்டாவது, குணமாக்க மருந்து இல்லை, இறந்து போகிறார்களே, அப்ப நம்மளும் இறந்து போவோமா, அதனால ஒரு ரெண்டாவது பயம். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த தீண்டாமை வெளிப்பட்டு விட்டது. அந்த விளம்பரங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் இன்னும் மக்கள் மத்தியில இதை பற்றிய பயம் போகவில்லை. அந்த அச்சத்தை தீர்ப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் நம்ம, அது எல்லாரும் முனைந்து செய்ய வேண்டும். அப்படித்தான். இன்றைக்கு வந்து இது வந்து 31 வருஷங்கள் ஆகிவிட்டது. 31 வருஷத்துல 25 மில்லியன் மக்கள் இதனால இறந்திருக்கிறாங்க. இந்தியா 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கீழே போயிருக்கு, 4வது 5வது இடத்துக்கு போயிருக்கும். சோ எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா இந்த வியாதியினுடைய வீரியம் கம்மியாகி கொண்டே வருகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் 1.35 லட்சம், 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சோ நம்ம எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது. நம்ம 20-22 லட்சம் இருந்தது இந்தியாவில், தமிழ்நாட்டிலே 4 லட்சத்துக்கு மேல வச்சிருந்தோம். இப்போ வந்து அது வந்து 25% கீழ்பட்ட எண்ணிக்கையில வந்தாச்சுன்னா, ஒன்று இந்த வியாதியை மறைந்து போக போயிருது, இன்னொன்று நம்முடைய முயற்சிகள் வெற்றியளிக்க ஆரம்பித்திருக்கின்றன.
தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா எந்தெந்த மாவட்டங்கள் இதனால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்குது?
சோ நம்ம ரேங்க்னு போட்டோம்னா சில பேருக்கு பயம் வந்துடும். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இத்தனை மாவட்டங்கள்ல வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த தெற்கு பக்கம் போனோம்னா தேனி மாவட்டம், இப்பொழுது விருதுநகர் மாவட்டம், அது முன்னேறி வருகிறது. இந்த பக்கம் நமக்கு பக்கத்தில் கரூர், ஈரோடு, நாமக்கல், மேற்கு அந்த பக்கம் கடைசி பக்கம் போனோம்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அங்கு அதிகமாயிட்டு வருது. அப்புறம் சென்னை, அது வந்து எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய இடம், மற்ற மாநிலங்கள்லேருந்து வராங்க, சென்னை தனியாக தான் வச்சுருவோம். ஸோ இந்த ஒரு 6-7 மாவட்டங்கள் வந்து நமக்கு அதிக அளவில் HIV மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இதே தவிர மற்ற மாவட்டங்கள் ஒன்றும், இப்ப கோவை மாவட்டம் வந்து 19வது இடத்துல இருந்தோம், இப்போ 8-9வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப நிலைமை சீராக இல்லைன்னு சொல்லலாம். இப்படி சில மாவட்டங்கள் கீழே போயிருக்கு, சில மாவட்டங்கள் மேல வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமான மக்கள் இந்த ஊர்களில் ஒன்று வெளியிலே போய் வேலை செய்கிறார்கள். அங்கு வசதி வாய்ப்பு இல்லாததுனால மற்ற மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ சென்று வேலைக்கு போகும்போது அதிக சம்பளம் கையில் வரும்போது இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வியாதியில மாட்டிக்கிறாங்க. கோவை மாவட்டம் மாதிரி தொழில் நகரங்கள் என்ன ப்ராப்ளம்னா, வெளி மாநிலத்தவர்கள் மாவட்டத்தில் உள்ளவர்கள் இங்கே வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவர்கள் வந்து இங்கேயே வியாதியை வாங்கிக் கொள்கிறார்கள், அல்லது வேறு இடத்துல வாங்கிக் கொண்டு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த தொழில் நகரமான பணப்படைத்த நகரத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. தொழில் வளர்ச்சி இல்லாத குன்றிய மாவட்டங்களிலும் இதே பிரச்சனை. அப்போ ஒரு பக்கம் அதிக பணம் தொந்தரவு, இன்னொரு பக்கம் பணம் இல்லாதது தொந்தரவு. ஏன்னா எல்லா இடத்துலயும் காமன் ஃபேக்டர் வந்து மைக்ரன்ட் பாப்புலேஷன் அப்படிப்போம், இடம் மாறி பெயர்ந்து இடம் புலர்ந்து வேலை செய்கிற மக்கள் தான் இதுக்கு முக்கியமான பலிகடா ஆகிறார்கள். ஸோ அவங்களுக்கு அந்தந்த ஊரில் வேலை வாய்ப்பு கொடுத்து மனைவி மக்களோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் இது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, வந்த இடத்தில் அவங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு இளைப்பாறுதலுக்கு வழியும் செய்து கொடுத்து அவர்கள் கவனத்தை திசை திருப்பாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்தோம்னாலும் எங்களுக்கு இது சோசியாலஜிஸ்ட் பண்ண வேண்டிய வேலை, சமூக ஆர்வலர்கள் பண்ண வேண்டிய வேலை, மருத்துவத்துக்கு இல்லை. ஆனாலும் அந்த மாதிரி பண்ணினோம்னா ஒரு பலவிதமான முனைய அணுகுமுறை வேணும். மருத்துவம் மட்டும் இதுக்கு செயல்படாது, மருத்துவம் தேவை, சமூக நலத்துறை தேவை, ஆர்வலர்கள் தேவை, அரசாங்கமும் தேவை.
அப்புறம் நம்பிக்கை மையம், அதோட செயல்பாடு என்ன?
நம்பிக்கை மையம் என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிக்கை ஊட்டுகிறது. வியாதி வந்தவர்களுக்கு வராது. இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பண்ணா, இவங்க ஒரு தன்னார்வமா ஒருத்தர் வரணும் பரிசோதனை செய்து கொள்வதற்கு. மருத்துவர்களும் அவங்களுக்கு பரிந்த உரை செய்து அனுப்பலாம். இவங்க வந்தாங்கன்னா நம்ம இந்த வியாதியை பற்றி தன்மையை முழுதாக சொல்லி அவர்களுக்கு இந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி கணை தொடுப்போம். அதில் அவருக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவருடைய சம்மதத்தின் பேரில் அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படும். எச்ஐவி பரிசோதனை மட்டும் ஒரு நபருடைய சம்மதம் இல்லாமல் செய்யக்கூடாது. மற்ற ரத்தத்தில் சர்க்கரை இருக்கிறதா யூரியா இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு பேஷண்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம். ஆனால் எச்ஐவியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தகவல் தெரிய வேண்டும். அவர்களுடைய கையொப்பம் விட்டு வாங்கிய சம்மதத்துடன் மட்டும்தான் இவங்களுக்கு செய்ய முடியும். அதுக்காக மையம் செயல்படுகிறது. அது தவிர இந்த மையம் இவர்களை வந்து, நம்ம முதலே சொன்னோம், டிபி அதிகமாக இருக்கு இவங்களுக்கு. அதனால ஒரு நோயாளியை கண்டுபிடித்தால் இவர்கள் மூன்று இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள். ஒன்று பால்வினை நோய்த்துறை, இன்னொன்று டிபி காசநோய்த்துறை, இன்னொன்று ஏஆர்டி சிகிச்சை மையம். இதிலே இன்னொரு பகுதியில் என்ன பண்றோம் அப்படின்னா, தாய் செய் மேவா திட்டம்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், இப்ப பெற்றோர் செய் மேவா திட்டம்னு அம்மாட்டிருந்து குழந்தைக்கு வரது தடுக்கிறதுக்காக அங்க வந்து நம்ம இந்த மருந்து கொடுத்து வைத்திருக்கிறோம். நெவிராப்பின்கிற மாத்திரை கொடுத்து வைத்திருக்கிறோம். அவங்க யார் யாரு பாசிட்டிவ் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும்னு கணக்கெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு தகவல் சொல்லி, உங்களுக்கு டெலிவரி டைம் ஆயாச்சு, இந்த மருந்து நீங்கள் சாப்பிட வேண்டும். அவங்களுக்கு பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாத்திரை இலவசமாக வழங்கப்படும், குழந்தையை காப்பாற்றப்படும். ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறோம். குழந்தை வந்து எச்ஐவி இல்லாமல் பிறக்கும் என்கிற நம்பிக்கை. அவர்களை வந்து நம்முடைய ஆற்றுநர்கள் வந்து வீடு வரை சென்று அவர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பின் கண்காணிப்பு ஒன்று வழங்கப்படுகிறது. அவர் சும்மா டெலிவரிக்கு வந்தாங்க போயிட்டாங்கன்னு இருக்காது. அவங்களை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னு பார்த்து டெலிவரி டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய ஒரு குழந்தை வந்து எதிர்காலத்தில் பிரகாசமாக ஜொலிக்கட்டுங்கிற மாதிரி ஒரு திட்டம் அது. அப்புறம் வராதவங்களுக்கு என்ன சொல்லணும், முதலே சொன்னோம், அவங்களுக்கும் இனிமேல் பாதுகாப்பாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்.
ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமான உடனே வந்து எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, அப்போ குழந்தைக்கு வந்து முற்றிலும் இது வராம தடுக்க முடியுமா? பிரசவ நேரத்தில் மருந்து கொடுத்தா 30-40% குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. முற்றிலும் இல்லாமலேயே குழந்தைக்கு வந்து 1% கூட இல்லாம நார்மலா பிறக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா?
அதுக்கு இந்த திட்டத்தில் வழி இருக்கிறது. என்னன்னா, அவங்களுக்கு எச்ஐவி இருக்கிறது என்று தெரிந்த உடனேயே அவங்களுக்கு இந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை CD4 எண்ணிக்கை கணக்கிடப்படும். அவர் 350 கீழே இருந்தா அந்த பெண்மணிக்கு வந்து நம்ம ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சை 16வது 20வது வாரத்தில் ஆரம்பிச்சிருவோம். அப்படி கொடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த குழந்தை கண்டிப்பாக இந்த வியாதி தொற்று இல்லாமல் பிறக்கும். இப்போ நம்முடைய நெவிராப்பினை வந்து 40% சொன்னது வந்து எச்ஐவி வரக்கூடிய வாய்ப்பு. இந்த மருந்து நெவிராப்பின்கிற மருந்து இந்த பிரசவ டைம்ல கொடுக்கறதுனால நம்ம வந்து அதை 1% கீழாக குறைத்திருக்கிறோம். நம்ம கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை 50 பிரசவங்கள் ஆகியிருக்கிறது. இதுவரை நமக்கு எந்த குழந்தையும் பாசிட்டிவாக பிறக்கவில்லை, வியாதியோடு பிறக்கவில்லை. அது ஒரு விதமான சாதனை பண்ணியிருக்கிறோம். நம்ம நிறைய இடங்களில் இந்த திட்டம் செயல்படுகிறது. எப்போவாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம். அந்த 1% அவங்களுடைய எண்ணிக்கை வைரல் லோடு அப்படிமோ, வைரஸுடைய எண்ணிக்கை அதிகமாக உடம்புல இருக்கும் பட்சத்தில் இந்த மருந்து சில சமயம் வேலை செய்யாமல் போகலாம். அவங்களுக்கு மட்டும் இந்த குழந்தை சில சமயம் தவறுதலாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 100% என்பது வாழ்க்கையில் எங்கேயுமே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், 95-98% குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிறோம்.
டாக்டர், கோயம்புத்தூர்ல நம்பிக்கை மையங்கள் எங்கெங்க செயல்பட்டு வருது?
கோயம்புத்தூர்ல நான் 20 இருக்கு. ஆக்சுவலா கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நம்ம மெயினா வச்சிருக்கிறோம். கார்பரேஷன் சார்ந்த அமைப்புகள் அந்த அவங்களுடைய மருத்துவ மையங்கள்ல வச்சிருக்கிறோம். சிங்காநல்லூர்ல ஒன்று, அப்புறம் பூ மார்க்கெட் பக்கத்துல ஒன்று, உக்கடம் பக்கத்துல ஒன்று, எல்லாமே நம்ம வந்து அந்த பிரசவ மையங்கள்லாம் இருக்கிற இடத்துல காந்திபுரத்துல ஒரு மையம் இருக்கிறது. அது தவிர நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், முக்கியமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். 20 மேல் நமக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் செயல்பட்டுகிறது. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய நம்பிக்கை மையம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி அமைப்பை சேர்ந்து யாருக்கும் எங்கேயுமே இல்லை. அது தவிர நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து மொபைல் மையம் ஒன்று வைத்திருக்கிறோம். அது வந்து ஒரு ஊர்தியில் நம்முடைய நுட்புணர்கள் ஆற்றுநர்கள் எல்லாருமே போய் ஊர் ஊரா போய் ஒரு இடத்துல நிற்பாங்க. அவங்க எங்க தேவையோ அவங்க வந்து அங்கே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த ஊர்தி வந்து கல்லூரிகள், திருவிழா காலங்களில், திருவிழா ஏரியாக்களில் அந்த மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்து சொல்வதற்கும் பயன்படுத்துகிறோம். நம்ம விளம்பரம் செய்வதற்கும் பயன்படுத்துகிறோம். அதில் விருப்பப்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்வதற்கும் பயன்படுத்துகிறோம். நம்முடைய குறிக்கோள், எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இனிமேல் எச்ஐவி குழந்தையை பெறக்கூடாது, 0 அதில் இருக்கணும். இப்ப இருக்கிறவங்க யாரும் இறக்கக்கூடாது, அங்க 0 எதிர்பார்க்கிறோம். புதிதாக யாரும் தொற்று ஏற்படக்கூடாது, அது 0 எதிர்பார்க்கிறோம். நம்முடைய நோக்கு வந்து இப்ப 0 நோக்கி போய்கொண்டிருக்கிறது.
அரசு வந்து எவ்வளவோ திட்டங்கள் சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க, செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை செய்து பார்த்தா என்ன அப்படிங்கறதா மனிதனோட மனப்பான்மையை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான உறவு அப்படின்னு சொல்றாங்க. பால்வினை நோய்த்துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில நீங்க வந்து இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
நாங்க பாதுகாப்பா இருந்தா சொல்ல முடியும். பாதுகாப்புங்கிறது எங்க வருது? நம்முடைய பெற்றோர்கள், இன்றைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய குழந்தை என்னை விட நன்றாக இருக்கணும் அப்படிதான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அதனாலதான் ஒரு நாலு எழுத்து படிக்க வைப்போம் நம்ம குழந்தைங்களா, நாலு எழுத்து படிச்சா வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இந்த நாலு எழுத்துக்கு என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா, நாலு எழுத்து படிச்சு முடிச்சா நாலு இடத்துல இருந்து வேலை கேட்டு வருவாங்க வேலை தருவதற்கு. அந்த நாலு இடத்துல இருந்து நாலு டிஜிட்டுக்கு மேல சம்பளம் வாங்குற மாதிரி வேலைக்கு போனா நாலு இடத்துல இருந்து பொண்ணு கேட்டோ மாப்பிள்ளை கேட்டோ வருவாங்க. அதை நாலு பேர் பாராட்டும்படி உங்க குடும்பம் நடத்தினாங்கன்னா கடைசியில நாலு பேர் தூக்கத்துக்கு வருவாங்க. சோ இந்த நாலு எழுத்துக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு. அப்போ அந்த நாலு எழுத்தான் நாங்க இப்ப பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கிறோம். என்ன எழுத்து ஏ? ஏங்கிறது என்ன பண்றோம்னா ஆப்சென்ட் ஆகணும்னு விரும்புறோம். எங்கிருந்து ஆப்சென்ட் ஆகுறோம்னா கெட்ட பழக்கங்கள்ல இருந்து ஆப்சென்ட் ஆகணும். ஒரு கெட்ட பழக்கம் இன்னொரு கெட்ட பழக்கத்துக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது பி அப்படிங்கறதும், பிங்கிறது பெட்ரூம் பார்ட்னர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெட்ரூம் பார்ட்னர் ஷுட் பி ஃபேத்ஃபுல். அப்போ கணவன் மனைவி மட்டும்தான் இருக்க முடியும். மூன்றாவது வேற வழியே இல்ல சார், நான் வண்டி எடுத்துட்டு போறேன், பாம்பே வர போறேன், வண்டி அங்கங்க நிக்கிற வண்டி எனக்கு, அந்த வண்டியை நான் என்ன பண்றது? அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும், குடும்பத்தை விட்டு தள்ளி வாழ்கிறவர்கள், மனதை அடக்க தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் நம்ம சி ஃபார் காண்டம்னு பேசுறோம் ஆணுறையை பத்தி. நாலாவதாக ஒருத்தர் இருக்கிற, நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் சார், என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன், என் வழி தனி வழி. அந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுகிறவர்களுக்கு நாலாவது எழுத்து டெத் ஆர் ட்ரக் அப்படிங்கிறோம். டெத் என்பது மரணம், எல்லாருக்கும் இருக்கு. மரணம் இரண்டு வகைப்படும், ஒரு மரியாதையான மரணம், இழிவான மரணம். அந்த இழிவான மரணம் இனிவரும் இளைய சமுதாயத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். இப்ப எப்படியெல்லாம் வரும் தெரியும், அந்த வழிகளை அடைக்கணும். முக்கியமானது பார்த்தோம் உறவு, பாதுகாப்பு இல்லாத உடலுறவு. பாதுகாப்பான உடலுறவுனா கணவன் மனைவி, அதை விட்டு வெளியில போகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை பேசுறோம். சுத்தம் செய்யாத ஊசிகளும் இன்னைக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணாம இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் வந்து விட்டது, அதை வாங்கிக்கலாம். ரத்தம் டெஸ்ட் பண்ணாம ஏத்துறது இல்ல. ஆனாலும் ஏதாவது பாதுகாப்பு இல்லாத உறவு இருந்தவர்கள், போதை பழக்கம் இருக்கிறவர்கள் ரத்தம் கொடுக்க வந்தால் அவர்களே சொல்வது நல்லது. அங்கு ஒரு ஆற்றுநர் இருப்பார், அவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குன்னா அவர் வந்து அவரை தனியாக ஒதுக்கி வைத்து விசாரித்து வரும் வாய்ப்பு இருக்கிறதான பார்த்துப்பார். அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து நம்ம செய்ய வேண்டியது, இந்த நம்பிக்கை மையத்திற்கு அவர்கள் கண்டிப்பாக சென்று இந்த பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அவர்களை. அப்படி பண்ணினாங்கன்னா அடுத்த தலைமுறை நமக்கு நன்றாக வரும். அப்ப நம்முடைய ஒன்று அடுத்த தலைமுறை குழந்தைகள், இன்னொன்னு இப்ப குழந்தை வந்து இளம் பருவத்தினராக இருக்கிறவர்கள் இனிமேல் சீரழியக்கூடாது. அதுக்கு கலாச்சாரங்கள் செயல்படுத்த வேண்டும், கலாச்சாரங்களை பற்றி அறிவு ஊட்டப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக இந்த எச்ஐவி பற்றிய தகவல்கள் தவறாது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு இந்த மரியாதையான மரணம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு இளைஞர்கள் வந்து அவர்களே ஒரு சுய சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது ஒன்றுதான், எச்ஐவி வராமல் இருக்கணுமா என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றே ஒன்றுதான், ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு. ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படிங்கறது என்னதுன்னா, நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்னைக்கு செய்யாம இருக்கணும். இன்னைக்கு ஒரு பையன் போறான் மதுபான கடை தெரிகிறது கண்ணுக்கு, உள்ள போறான்னு அவன் ஆலோசிச்சு பார்க்கணும், நாளைக்கு என்னுடைய குழந்தை இங்கே நின்றால் நான் என்ன சொல்வேன், அதை குடிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் நீ இப்ப குடிக்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் வந்து இவர்கள் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறை செய்தால் நமக்கு ஒத்துக்கொள்வோமா வளர்ந்த பிறகு அப்படின்னு நினைச்சா, இப்ப வளரும் பருவத்தில் அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதுதான் முக்கியமான தகவலா இருக்கணும்.
எய்ட்ஸ் அப்படிங்கிற நாலு எழுத்து வந்து நம்மள படுகொலியில தள்ளிரும். நீங்க சொன்ன அந்த நாலு எழுத்து ஏபிசிடி நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதாவது ஏ ஆப்சென்ட், பி பெட்ரூம் பார்ட்னர், சி ஃபார் காண்டம், டி ஃபார் டெத் ஆர் ட்ரக் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த நாலு எழுத்துல அழகா வரையறுத்து நீங்க சொன்னீங்க. எய்ட்ஸ் பத்தின சந்தேகங்களுக்கு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. உங்க விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம்மா, நன்றி.
எய்ட்ஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் அவசியமானது. எய்ட்ஸை பற்றின பல சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் அளித்தார் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பால்வினை நோய்த்துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் மகாதேவன் அவர்கள். உடன் உரையாடினாங்க என் கோமா.